you go to the Old Testament, there is not much or almost nothing written about husband wife relationships.
பழைய ஏற்பாட்டிற்கு நாம் சென்றால் அங்கே கணவன் மனைவி உறவை குறித்து கிட்டத்தட்ட ஒன்றுமே எழுதப்படவில்லை என்று நாம் சொல்லலாம்.
Because that was not a very important thing.
ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் அல்ல.
But when you come to the New Testament,
புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது
there's great importance given to husband wife relationship.
கணவன் மனைவி உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
And I think in most churches they don't understand this.
அநேக சபைகளிலே இதை அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை.
A lot of people think that a church is strong if you have a lot of people coming there and a lot of people praising the Lord and they've got a lot of activities.
அநேகர் என்னுவதெல்லாம் சபைக்கு நிறைய பேர் வர வேண்டும், நன்றாக சத்தம் போட்டு ஆரவாரித்து துதிக்க வேண்டும், அடிக்கடி கூட்டங்கள் நடக்க வேண்டும், அப்பொழுது அது வலிமையான சபை என்று எழுதுகிறார்கள்.
They have some open air evangelistic activity.
திறந்தவெளி பிரசங்கம், சில சுவிசேஷ கூட்டங்கள், கிரியைகள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அது வலிமையான சபை என்று
எழுதுகிறார்கள்.
ஆனால் நாம் வேதத்திலே அதை பார்ப்பதில்லை.
First of all, in the Bible, you never could, they could not have large gatherings because they didn't have any building. You could only meet in small groups of 50 in some houses.
புதியற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அந்த காலங்களில் இல்லை. அவர்கள் வீடுகளிலே தான் சபைகளாய் கூடினார்கள். ஆகவே கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் அவ்வளவுதான் ஒரு சபையினுடைய எண்ணிக்கையாய் இருந்தது.
So all the New Testament churches were just 50-60 people meeting in different houses in a city.
ஆகவே புதிய ஏற்பாட்டு சபைகள் எல்லாமே வெவ்வேறு பட்டணங்களிலே 50-60 பேராகத்தான் கூடி வந்தார்கள்.
One of the big advantages of that is that they were like a family.
அதனுடைய ஒரு பெரிய நற்பயன் என்னவென்றால் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய உணர்வை பெற்றார்கள்.
They used to meet in a home, so the family atmosphere was there.
ஒரு வீட்டிலே குடும்பத்திலே அவர்கள் கூடும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு சூழலை அவர்கள் பெறுகிறார்கள்.
And the important thing was not that they shouted and praised God.
அவர்கள் சத்தம் போட்டு ஆண்டவரை துதித்தார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல.
Those days they were so persecuted that they could not shout because the Roman soldiers will come and find out where they are and catch them.
அந்த நாட்களில் உபத்திரவங்கள் பெருகி இருந்தது. ரோம போர்ச்சவர்கள் சபை கூடுகிறது என்று அறிந்தால் வந்து பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள் என்ற எண்ணம் இருந்தபடினாலே அவர்கள் அதிக சத்தமாய் ஆண்டவரை துதிக்க முடியாதிருந்தது.
In Saudi Arabia, it's like that today.
சவுதி அரேபியா என்ற நாட்டிலே இன்றைக்கும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது.
The churches there cannot shout.
அங்குள்ள சபைகளிலே சத்தம் போட்டு ஆரவாரித்து துதிக்க முடியாது.
If you do that, the police will come and take you all to jail.
அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் போலீஸ் வந்து உங்களை சிறைச்சாலையிலே தள்ளிவிடும்.
So it's like that in China today.
இன்றைக்கு சீனா தேசத்திலேயும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது.
So Jesus never said a good church is the one that shouts and praises God a lot.
ஆகவே அதிகமாய் சத்தம் போட்டு துதிக்கிற சபைதான் நல்ல சபை என்று இயேசு சொல்லவில்லை.
He never said a good church is that which has got many thousands of people.
நல்ல சபை என்றால் अनेक ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட வேண்டும் என்றும் அவர் சொல்லவில்லை.
He said a good church is that where they love one another.
நல்ல சபையினுடைய அடையாளம் அங்கே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவார்கள்.
But Christianity has lost that vision.
ஆனால் கிறிஸ்தவம் இந்த தரிசனத்தை இழந்து நிற்கிறது.
So many other things have become more important.
எவ்வளவு பிற காரியங்கள் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
How loud you shout and praise.
எவ்வளவு சத்தம் போட்டு துதிக்க முடியும்.
Do you fast.
உபவாசிக்கிறீர்களா.
Do you speak in tongues.
அந்நிய பாஷையில் பேசுகிறீர்களா.
All these things have become important.
இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
And the most important things.
மிக முக்கியமான காரியங்கள்
like love.
அன்பு.
And humility.
தாழ்மை.
It's very rarely found today.
இது காண்பதற்கே அரிதாய் போய்விட்டது.
What is the most important characteristic of a spiritual leader or elder?
ஒரு ஆவிக்குரிய தலைவன் மூப்பன் இவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்?
It's not that they can preach well.
நன்றாக பிரசங்கிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று அல்ல.
I don't think all the elders in the New Testament were great preachers.
புதிய ஏற்பாட்டு சபைகளில் உள்ள எல்லா மூப்பர்களுமே பெரிய பிரசங்கியார்கள் என்று நான் எண்ணுவதில்லை.
But they were very humble people.
ஆனால் அவர்கள் மிகுந்த தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
They did not give others the impression that I'm better than you.
உங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்கிறதான எண்ணத்தை அவர்கள் ஒரு காலம் மற்றவர்களுக்கு அளித்ததில்லை.
That is the mark of a godly man.
இதுதான் தேவபக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம்.
He is a humble man.
அவன் ஒரு தாழ்மையுள்ள மனிதன்.
Like Jesus.
இயேசுவை போல.
But we have very few elders and leaders like that.
இது போன்ற தலைவர்கள் மூப்பர்கள் வெகு சிலரே இன்றைக்கு இருக்கிறார்கள்.
All over the world it's very difficult to find.
முழு உலகத்திலேயும் நீங்கள் தேடி பார்த்தால் காண்பதற்கு அரிதாய் இருக்கிறது.
Because other values have become more important.
மற்ற மதிப்பீடுகள் முக்கியமானதாய் மாறிவிட்டது.
In the same way,
அதே விதமாகத்தான்
the importance of the family is also not stressed in many churches.
அநேக சபைகளிலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்படாமலே இருக்கிறது.
The strength of a church is the strength of the families.
ஒரு சபையினுடைய வலிமை குடும்பத்தினுடைய வலிமை.
So if you want to find out how strong a church is,
ஒரு சபை எவ்வளவு பலன் உள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் காண வேண்டுமானால்,
you can't count the number of people on Sunday, that means nothing.
ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்ப்பதிலே பிரயோஜனம் இல்லை.
How loudly they sing and praise, or how well they sing and praise, or how good their musical instruments are, these count for zero.
எவ்வளவு சத்தம் போட்டு ஆண்டவரை பாடுகிறார்கள் துதிக்கிறார்கள், எவ்வளவு இசைக்கருவிகளை நேர்த்தியாய் நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள், இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, அவர்களுடைய மதிப்பு பூஜ்யம் தான்.
But what I would like to find out is, how do these husbands and wives live at home?
ஆனால் இந்த கணவன் மனைவிமார்கள் குடும்பத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நான் அதுதான் சபையினுடைய வலிமை.
And even if you don't know that, the devil knows that.
உங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
And so the devil doesn't care how loudly you shout.
ஆகவே எவ்வளவு சத்தம் போட்டு நீங்கள் துதிக்கிறீர்கள் என்பதை குறித்து பிசாசுக்கு அக்கறை இல்லை.
He doesn't even care if your numbers increase.
உங்களுடைய எண்ணிக்கை பெருகும் பொழுது அதை குறித்தும் பிசாசுக்கு அக்கறை இல்லை.
So long as the family life is weak, he knows the church will never be strong.
குடும்ப வாழ்க்கையானது பலவீனப்பட்டிருக்கும் வரைக்கும் சபையானது வலிமை பெற முடியாது என்று அவனுக்கு தெரியும்.
And the family life is a hidden thing.
குடும்ப வாழ்க்கை என்பது மறைவான ஒரு காரியம்.
Nobody can see that.
அதை யாரும் பார்க்க முடியாது.
Who knows how you live with your wife?
மனைவியோடு கூட எப்படி வாழுகிறீர்கள் என்று யாருக்கு தெரியும்?
Everybody looks very holy on Sunday morning.
ஞாயிறு காலையிலே பார்க்கும் பொழுது எல்லாருமே பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் காட்சியளிக்கிறார்கள்.
When I look at all of you sitting here,
இங்கே அமர்ந்திருக்கிறவங்களை எல்லாரையும் நான் பார்க்கும் பொழுது,
you look like the holiest, humblest, loving people on the earth.
இந்த பூமியிலேயே பார்க்க கூடாத மிகவும் தாழ்மையுள்ள பரிசுத்தமுள்ள அன்பான மக்களாக காட்சியளிக்கிறீர்கள்.
But is that how you live at home?
அப்படித்தான் வீட்டிலேயே வாழ்கிறீர்களா?
I don't know.
எனக்கு தெரியாது.
The Bible says your father who sees in secret will reward you openly.
அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று வேதம் சொல்கிறது.
The strength of my life is not how much I know the Bible or how well I can preach.
என்னுடைய வாழ்க்கையினுடைய பலனானது எந்த அளவுக்கு நன்றாக பிரசங்கிக்கிறேன், எந்த அளவுக்கு வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்பதை பொறுத்து அல்ல.
It is how I behave with my wife at home and my children.
என்னுடைய குடும்பத்திலே மனைவியோடு கூட நான் எப்படி நடந்து கொள்கிறேன், பிள்ளைகளோடு கூட எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது.
If I don't walk in humility and love and purity at home,
குடும்பத்திலே தாழ்மையிலே அன்பிலே பரிசுத்தத்திலே நான் நடக்கவில்லை என்றால்,
I can fool you but God won't support me.
உங்களை வேண்டுமானால் நான் ஏமாற்றி விடலாம், ஆனால் தேவன் ஒரு காலம் என்னை தாங்க மாட்டார்.
So please remember all of you families that you have a major responsibility in making the church strong.
நீங்கள் குடும்பமாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையை வலிமையாய் மாற்றுவதற்குரிய பெரிய பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
You may feel nobody sees you.
யாருமே என்னை பார்க்கவில்லை என்று உணரலாம்.
How you live at home?
குடும்பத்தில் எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று.
God sees you.
ஆனால் தேவன் அதை பார்க்கிறார்.
And the God who sees in secret rewards openly.
அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
That's something Jesus said. Your father who sees in secret will reward openly. He said it 3 times in Matthew 6.
மத்தேயு 6 அதிகாரத்திலே 3 இடங்களிலே இயேசு அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
And he emphasized in that chapter that the most important thing about the Christian life is what you do in secret.
கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற காரியம் தான் என்பதை வலியுறுத்தும்படியாக அப்படி சொல்லியிருக்கிறார்.
Your secret life is the most important part of your life.
உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது.
Look at that building. That building there has got a foundation.
அங்கே இருக்கிற கட்டடத்தை பாருங்கள். அந்த கட்டடத்திற்கென்று ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது.
Something like this shed, this doesn't need a foundation.
இது போன்ற ஒரு கொட்டகை இதற்கு அஸ்திவாரம் தேவையில்லை.
But then this will collapse after some time.
ஆனால் சில நாட்கள் கழித்து இது இடிந்து விழுந்து விடும்.
But a building like that can last for hundreds of years.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்டடமானது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கும்.
Why?
ஏன்?
Not because of what you see on the outside.
நீங்கள் வெளியே பார்க்கிற காரியங்களை நிமித்தமாய் அல்ல.
The strength of that building is in its foundation.
அந்த கட்டடத்தினுடைய வலிமை அதனுடைய அஸ்திவாரத்திலே காணப்படுகிறது.
Or we can say the strength of that building is in the part of that building which you cannot see.
அந்த கட்டடத்திலே பார்க்க முடியாத பகுதியிலே தான் அந்த கட்டடத்தினுடைய வலிமை மறைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
It's the same with a tree.
அதே போல தான் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும்.
Sometimes when there is a storm in Bangalore,
பெங்களூர்லே சில சமயத்திலே புயல் வீசும்.
The two big trees there on the roadside,
அந்த சாலையிலே இரண்டு பெரிய மரங்கள் இருக்கிறது.
One falls and the other doesn't fall.
ஒன்று விழுந்து விடுகிறது, மற்றொன்று விழாமல் நிற்கிறது.
Why is that?
ஏன் அப்படி?
Both look good big trees.
இரண்டுமே பார்ப்பதற்கு நல்ல பெரிய மரங்களாக காட்சியளிக்கிறது.
How is it one fell so quickly and the other is still standing strong?
எப்படி ஒன்று நிற்கும் பொழுது இன்னொன்று விழுந்து விடுகிறது?
You know the reason.
உங்களுக்கு அந்த காரணம் தெரியும்.
Because the roots of one were strong and the roots of the other were all eaten up.
ஒரு மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் வலிமையானதா இருக்கிறது, இன்னொரு மரத்தினுடைய வேர்கள் அரிக்கப்பட்டு போய்விட்டது.
So just like a building,
ஒரு கட்டடத்தை போலவே.
What is the most important part of a tree?
ஒரு மரத்தினுடைய மிக முக்கியமான பகுதி எது?
That part which you cannot see.
நீங்கள் பார்க்க முடியாத காணக்கூடாத அந்த பகுதி.
Underground.
அந்த பூமிக்கு பரப்பிலே கீழே இருக்கிறது.
The strength of a tree is not in its trunk or its branches.
ஒரு மரத்தினுடைய வலிமையானது அதனுடைய அடித்தண்டிலோ அல்லது கிளைகளிலோ இல்லை.
It's in the hidden part.
அது மறைவான பகுதியிலே தான் காணப்படுகிறது.
The strength of a building is in the hidden part.
ஒரு கட்டடத்தினுடைய வலிமையானது அதனுடைய மறைவான பகுதியிலே காணப்படுகிறது.
The strength of your life is in the your heart which nobody can see whether it's pure or not.
உங்களுடைய வாழ்க்கையினுடைய வலிமை யாரும் காணக்கூடாத உங்களுடைய இருதயத்திலே தான் காணப்படுகிறது.
That is the difference between the true church and the false church.
ஒரு மெய்யான சபைக்கும் பொய்யான போலியான சபைக்கும் இதுதான் வித்தியாசம்.
The Bible calls it Jerusalem and Babylon.
வேதமானது இதை எருசலேம் என்றும் இன்னொன்றை பாபிலோன் என்றும் அழைக்கிறது.
What is the main difference?
பிரதானமான வித்தியாசம் என்ன?
In Jerusalem they emphasize the hidden life.
எருசலேமிலே மறைவான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
That part which nobody can see.
யாரும் காணக்கூடாத அந்த பகுதி.
But in Babylon the emphasis is in what you can see.
ஆனால் பாபிலோனிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்கள் காணக்கூடிய காரியங்கள் தான்.
They'll talk about an activity which people can see.
ஜனங்கள் எப்படியாவது நாம் செய்கிறக்கூடிய கிரியைகளையும் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டும்.
If they pray, everybody knows that they pray.
ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாருமே இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
Not like Jesus said that nobody should know.
யாரும் நீங்கள் ஜெபிக்கிறதை அறியக்கூடாது என்று இயேசு சொன்னது போல அல்ல.
If they fast, they'll let everybody know they are fasting.
அவர்கள் உபவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் அறியத்தக்க விதத்திலே அதை அவர்கள் செய்கிறார்கள்.
That is Babylon.
அது பாபிலோன்.
If they give money, everybody must know how much they give.
அவர்கள் தேவனுக்கென்று பணத்தை கொடுத்தால் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று மற்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
That is how the devil has fooled Christianity to build Babylon.
பாபிலோனை கட்டும்படியாக இப்படித்தான் சாத்தான் அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து விட்டான்.
But true Christianity,
மெய்யான கிறிஸ்தவம் என்றால்,
if they give money nobody knows it.
பணத்தை கொடுக்கும் பொழுது யாரும் அதை அறிய மாட்டார்கள்.
If they pray nobody knows it.
ஜெபிக்கிற வாழ்க்கையானது மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது.
If they fast nobody knows it.
உபவாசித்தாலும் அது மற்றவர்களுக்கு தெரியாது.
It's the hidden life that gives them strength, just like a building or a tree.
ஒரு கட்டடத்தை போல ஒரு மரத்தை போல மறைந்திருக்கிற அந்தரங்க பகுதிதான் வலிமையை கொடுக்கிறது.
But because most believers don't have any discernment.
அநேக விசுவாசிகளுக்கு பகுத்தறியத்தக்கதான திறன் இல்லாதபடினாலே,
when somebody gets up here and preaches loud and shouts and all that, people think, oh, he's a very spiritual man.
இங்கே யாராவது எழுந்து நின்று சத்தம் போட்டு வல்லமையாக சத்தத்துடன் பிரசங்கித்தால் இவர் மிகுந்த ஆவிக்குரியவர் என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள்.
And he talks about evangelism and fasting and praying and all that and people think, oh, he's a spiritual man.
உபவாசத்தை குறித்து ஜபத்தை குறித்து சுவிசேஷ மயமாக்குதலை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது ஐயோ இவர் ஆவிக்குரிய மனிதர் என்று எண்ணுகிறார்கள்.
How do they think like that?
ஏன் இப்படி எண்ணுகிறார்கள்?
Because 90% of believers don't have discernment.
90% கிறிஸ்தவர்களுக்கு பகுத்தறிகிற திறன் இல்லை.
But such people can't fool me.
ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் என்னை ஏமாற்ற முடியாது.
I can taste that spirit when they speak.
அவர்கள் பேசும் பொழுது என்ன ஆவியிலே பேசுகிறார்கள் என்பதை நான் ருசித்து பார்க்க முடியும்.
There's no humility there.
அங்கே தாழ்மை இல்லையே.
There's no brokenness.
அங்கே நொறுங்குதல் இல்லையே.
It's all very gifted.
ஆனால் வரங்கள் இருக்கிறது.
But it's not the spirit of Christ.
ஆனால் அது கிறிஸ்துவின் ஆவி இல்லை.
So remember that, don't think that you who have a family life, your family life is not important.
ஆகவே குடும்ப வாழ்க்கையை பெற்றிருக்கிற நீங்கள் குடும்ப வாழ்க்கை முக்கியம் இல்லை என்று நீங்கள் என்ன வேண்டாம்.
It is more important for the building of the church.
சபை கட்டப்படுவதற்கு அதி முக்கியமான ஒன்றாகும்.
The strength of a church is in its families.
ஒரு சபையினுடைய வலிமை அதனுடைய குடும்பத்திலே தான் காணப்படுகிறது.
So, you know, in the olden days they used to have wooden pillars to support the wooden slats on the roof.
அங்கே அந்த நாட்களிலே கட்டப்பட்ட கட்டடங்களை பார்க்கும் பொழுது மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள் மரத்தால் செய்யப்பட்ட கட்டைகளை தாங்கிக் கொண்டிருக்கும்.
These old buildings that were built 70-80 years ago.
70-80 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட கட்டடங்கள்.
They have these wooden pillars and they paint it every year to make it look nice.
அந்த மர தூண்களை ஒவ்வொரு வருடமும் அதற்கு வண்ணம் பூசி அழகாக காட்சியளிக்கும்படியாக
செய்வார்கள். It looks right round big strong pillar.
அதை பார்ப்பதற்கு நல்ல தூணாக வலிமையாக தூணாக காட்சியளிக்கிறது.
It's painted, it looks really nice.
அதற்கு வண்ணம் தீட்டும் பொழுது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
But then one day the whole building collapses.
ஆனால் ஒரு நாளில் அந்த முழு கட்டடமும் இடிந்து விடுகிறது.
What happened?
என்ன நடந்தது?
Because inside this painted wood, it was all eaten up with white ants, it was all hollow inside.
வண்ணம் வண்ணம் பூசப்பட்டதன அந்த மர தூண்களுக்குள்ளாக கரையான்கள் சென்று அரித்து 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 அது வெற்ற மாட்டி விட்டது.
Little by little the strength of that wooden pillar was gone.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மர தூணுடைய வலிமையானது மறைந்து போய் விட்டது.
This is a perfect picture of many churches.
அநேக சபைகளுடைய காட்சியை சித்தரிக்கக்கூடியதான ஒரு படம் அது.
It's a perfect picture of many elders.
அநேக மூப்பர்களை சித்தரிக்கக்கூடிய காட்சியாக இது காணப்படுகிறது.
I have seen that even in some of our churches.
நம்முடைய சில சபைகளிலே கூட இதை நான் பார்த்திருக்கிறேன்.
They've been elders for so long.
அநேக ஆண்டுகளாக மூப்பர்களாக இருந்திருக்கிறார்கள்.
That everybody they know that nobody can ever displace them from their throne.
தங்களுடைய சிங்காசனத்திலிருந்து யாருமே தங்களை இறக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
And then they stop judging themselves.
தங்களை தாங்களே நியாயந்தீர்ப்பதை நிறுத்தி விடுகிறார்கள்.
They start judging others.
மற்றவர்களை நியாயந்தீர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
They are only preaching to others now.
இப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதுதான்.
The elder in Laodicea was like that.
லவோதிக்கியா சபையினுடைய மூப்பரப்படி இருந்தார்.
He was a big man.
அவர் ஒரு பெரிய மனிதர்.
The Lord said, "You are wretched, miserable, poor, blind and naked."
நீ தரித்திரனும் துர்ப்பாக்கியமுள்ளவனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று தேவன் சொன்ன தேவதூதன் சொன்னார்.
He didn't know that.
அவருக்கு அது தெரியவில்லை.
He didn't know that till the apostle John sent a message to him.
அப்போஸ்தலர் யோவான் அந்த செய்தியை அனுப்பும் முறை அந்த சபை மூப்பருக்கு தெரியாது.
Because he did not care for his hidden life.
ஏனென்றால் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து அக்கறையற்றவராய் போய்விட்டார்.
He did not care about his family life.
தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து அக்கறை எடுக்கவில்லை.
These are all warnings for us.
இவையெல்லாம் நமக்கு வரக்கூடிய எச்சரிப்புகள்.
For myself,
எனக்கும்
I have decided that I will concentrate on my hidden life more than anything else.
எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அதிக அக்கறையாய் இருப்பேன் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானித்து நடத்திக் கொண்டிருக்கிறேன்.
Those areas of my life which even my wife cannot see.
என்னுடைய மனைவி கூட பார்க்க முடியாத என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள்.
That is what I will concentrate on till the day Jesus comes.
இயேசு வரும் வரை அந்த பகுதியிலே தான் நான் அதிக அக்கறை செலுத்திக் கொண்டிருப்பேன்.
I don't care if I lose my voice one day and I can't preach anymore.
நான் இன்னுமாய் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு என்னுடைய தொண்டை வளத்தை குரல் வளத்தை இழந்து விட்டாலும் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
Preaching is not important for me.
ஏனென்றால் பிரசங்கிப்பது என்பது எனக்கு அவ்வளவு முக்கியமானதல்ல.
It may help other people.
மற்றவர்களுக்கு அது உதவி செய்யலாம்.
But for me, my hidden walk with God is number one.
ஆனால் எனக்கோ நான் தேவனோடு கூட நடக்கக்கூடிய மறைவான அந்தரங்கமான வாழ்க்கை தான் பிரதானமான காரியம்.
My attitude towards money and my thought life, these are number one.
என்னுடைய சிந்தை வாழ்க்கை பணத்தின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை இதுதான் பிரதானமான முதலாவது காரியமாக இருக்கிறது.
And then second is my life at home which nobody can see.
இரண்டாவது காரியம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை யாரும் காணாத என்னுடைய குடும்ப வாழ்க்கை.
If those two things are all right,
இந்த இரண்டு காரியங்கள் சரிதான்.
We can say the foundation is okay.
இந்த இரண்டு காரியங்கள் சரியாக இருக்கும் பொழுது அஸ்திபாரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம்.
On top of that, God can build whatever he wants. That's up to him.
அதற்கு மேலே தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் கட்டி எழுப்புவார். அது அவரை சார்ந்த காரியம்.
So I want to say to all of you.
ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன்.
Please take my advice if you want to live a good life and face the Lord Jesus when he comes.
நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Watch your thought life all the time till the final day.
கடைசி நாள் வரை உங்களுடைய சிந்தை வாழ்க்கை என்ன வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துங்கள்.
And all the areas of your life which other people cannot see.
மற்ற மக்கள் காணக்கூடாத எந்த பகுதியாக இருந்தாலும்.
How you behave at home.
வீட்டிலே எப்படி நடந்து கொள்கிறீர்கள்.
All the secret things you talk about at home with your wife.
மனைவியோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதான அந்தரங்கமான காரியங்கள்.
And all the secret things you do at home.
நீங்கள் அந்தரங்கமாய் வீட்டிலே செய்யக்கூடிய காரியங்கள்.
There must be purity.
அங்கே பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
There must be love.
அங்கே அன்பு காணப்பட வேண்டும்.
If you don't treat your wife with love and compassion.
மனைவியை அன்போடு மனதுருக்கத்தோடு நடத்த உங்களுக்கு தெரியவில்லை என்றால்
You're going to get a big surprise when Christ comes again.
இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும்.
Everybody in the assembly may have thought you're a wonderful brother.
சபையில் உள்ள எல்லாரும் நீங்கள் நல்ல அற்புதமான சகோதரர் என்று எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம்.
They'll get a big shock when Jesus exposes that.
இதை இயேசு வெளிரங்கமாக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாய் இருக்கும்.
That you treated your wife like a servant and not a helper.
நீங்கள் உங்கள் மனைவியை வேலைக்காரியை போல நடத்தியிருக்கிறீர்களே ஒழிய துணையாய் நீங்கள் நடத்தவில்லை.
Do you know that when God made Adam
தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது உங்களுக்கு தெரியுமா
He said in Genesis 2 I will make him a helper
நான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார்
And do you know when Jesus said about the coming of the Holy Spirit in John 14
யோவான் 14 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய அந்த காரியத்தை குறித்து இயேசு சொல்லும்பொழுது
He said in John 14:16 I will send you a helper
யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்திலே ஒரு தேற்றரவாளனை அல்லது உதவி செய்கிறவரை அனுப்புவேன் என்று சொல்கிறான்
Do you know that the Bible gives the same title to the Holy Spirit as it gives to your wife?
உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அதே பட்டத்தையே பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதம் கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா
Eve was created to be a helper for Adam.
ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள்
And Jesus took the same word and said I will send you a helper to help you in the Christian life.
அதே வார்த்தையை எடுத்து தான் இயேசுவும் பயன்படுத்தி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்களுக்கு துணையா இருக்கும்படியாய் ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார்.
When you see that almighty God has used the same word for the Holy Spirit as he's used for a wife, you'll learn to respect your wife a lot more.
மனைவிக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பெயரை பரிசுத்த ஆவியானவருக்கும் பயன்படுத்தும்படியாய் சர்வ வல்லமுள்ள தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக நடத்துவீர்கள்.
The Holy Spirit is not supposed to be my servant.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேலைக்காரனாய் இருக்கும்படி அனுப்பப்பட்டவர் அல்ல.
He has come to help me.
அவர் எனக்கு உதவி செய்ய முடியாக வந்திருக்கிறார்.
He has come to help me live a holy life.
பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்ய முடியாக வந்திருக்கிறார்.
He has come to help me speak and serve the Lord.
நான் பேசும்படியாகவும் ஆண்டவருக்கு உதவி ஊழியம் செய்யும்படியாகவும் அவர் வந்திருக்கிறார்.
That's why God gave you a wife.
ஆகவே தான் தேவன் உங்களுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார்.
To be a helper.
உங்களுக்கு துணையாய் நிற்கும்படியாய்
You must treat her as an equal.
நீங்கள் உங்களுக்கு சமமாக அவர்களை நடத்த வேண்டும்.
If you treat your wife as lower than you,
உங்களை காட்டிலும் சற்று கீழான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் மனைவி என்று எண்ணி நீங்கள் நடத்துவீர்களானால்,
like most people in India do,
இந்தியாவிலே பல மக்கள் செய்கிறது போல,
then you're not a Christian.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவரே அல்ல.
Then you have to say that you have not understood the Bible.
நீங்கள் வேதத்தை விளங்கிக் கொண்டேன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது.
Now you say, well, where in the Bible does it say the woman is equal to the man?
ஒரு மனுஷி மனுஷனுக்கு சமமா இருக்கிறான் என்று எங்கே வேதம் சொல்லுகிறது என்று கேட்கலாம்.
I told you my ministry is to show you things which you have never seen in the Bible.
நீங்கள் வேதத்திலே காணாத காரியங்களை காண்பிப்பதுதான் என்னுடைய ஊழியம் என்று நான் சொன்னேன்.
Here is this piece of a jigsaw puzzle I'm going to put in the place now.
இப்பொழுது அந்த ஜிக்ஸா பசனுடைய துண்டை எடுத்து அந்த இடத்திலே இப்பொழுது நான் ஒன்றை வைக்க போகிறேன்.
Turn to 1 Corinthians chapter 11.
1 கொரிந்தியர் 11 அதிகாரம்
verse 3.
3 வசனம்.
How many of you believe that Jesus Christ is equal to the Father?
இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
Yes or no?
அம்மாவா இல்லையா?
Yes or no?
அம்மாவா இல்லையா?
Jesus Christ is equal to the Father.
இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர்.
Okay.
சரி.
Now we go to verse 3.
இப்போ 3 வசனத்துக்கு வருவோம்.
I want you to understand that Christ is the head of every man.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார்.
Man is the head of a woman.
ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார்.
God is the head of Christ.
கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார்.
Are the Father and Christ equal?
பிதாவும் கிறிஸ்துவும் சமமானவர்களா?
Yeah, you said it was right.
சமமானவர்களா என்று நீங்கள் இப்படி தான் சொன்னீர்கள்.
But for the sake of redemption, Jesus voluntarily took a place of submission and made the Father the head.
ஆனால் மீட்பின் பணிக்காக தாமாக மனமுவந்து இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி பிதாவை தனக்கு தலையாக ஏற்றுக்கொண்டார்.
In the same way,
அதே போலதான்
during this period on earth,
இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களிலே,
it says man and woman are like that.
மனிதனும் மனுஷனும் இப்படித்தான் இருக்கிறார்.
The relationship between man and a woman is exactly the same as the relationship between the Father and the Son, God and Christ.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய அதே உறவுதான் புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இருக்க வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம்.
That's what you see here.
அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள்.
So if the father and son are equal, then man and woman are equal.
பிதாவும் குமாரனும் சமமானவர்கள் என்று சொன்னால் புருஷனும் ஸ்திரீயும் சமமானவர்கள்.
So how should you treat your wife?
ஆகவே மனைவியை எப்படி நடத்த வேண்டும்?
You must treat your wife like the father treated Jesus on earth.
இந்த பூமியிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தினாரோ அதே போல நீங்களும் உங்கள் மனைவியை நடத்த வேண்டும்.
How did the father treat Jesus on this earth?
பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வாழும்பொழுது எப்படி நடத்தினார்?
Did he say போடா வாடா?
போடா வாடா என்றெல்லாம் சொன்னாரா?
Can you imagine the father telling Jesus like that?
பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
How can you say போடி வாடி?
ஆனால் நீங்களோ மனைவியை போடி வாடி என்று சொல்கிறீர்கள்.
You can't do that.
அது நீங்கள் செய்ய முடியாது.
You must treat her with the same respect that the father treated Jesus.
பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எந்த மதிப்போடு நடத்தினாரோ அதே மதிப்போடு நீங்களும் உங்கள் மனைவியை நடத்த
வேண்டும். That is scripture.
அது வேத வசனத்தின் அடிப்படை.
I know the heathen don't do that, but we are supposed to do that as Christians.
புறஜாதியார்கள் அதை செய்வதில்லை, ஆனால் நாம் கிறிஸ்துவாய் இருக்கிறவர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்.
That's why God took Eve out of Adam's side.
ஆகவே தான் தேவன் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாமுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து சிருஷ்டித்தார்.
See, God could have taken a little bone out of his head and made Eve from that.
தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை செய்திருக்கலாம்.
Then it would have meant that Eve must sit on Adam's head.
அப்படியானால் எப்பொழுதே ஏவாள் ஆதாமுடைய தலையில உட்கார்ந்து கொண்டிருப்பாள்.
No.
இல்லை.
Or God could have taken a bone out of Adam's feet.
அல்லது ஆதாமுடைய பாதத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்திருக்கலாம்.
So that Adam could always stamp on top of Eve all along.
எப்பொழுது பார்த்தாலும் ஆதாம் ஏவாளை நிதித்துக் கொண்டே இருந்திருப்பான்.
Why did he take it from the side?
ஏன் விலாவிலிருந்து எடுத்து செய்தார்?
So that she would always be by his side.
எப்பொழுதே ஏவாள் ஆதாமுக்கு அருகாமலே இருக்க முடியாக.
It's very important that in our homes we give to the wife the position that God has appointed in scripture.
தேவன் வேதத்திலே நியமித்த அந்த ஸ்தானத்தை ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாய் இருக்கிறது.
It says in 1 Peter chapter 3.
1 பேதுரு 3 அதிகாரம்.
1 Peter chapter 3.
1 பேதுரு 3 அதிகாரம்.
And verse 7.
7 வசனம்.
You husbands must live in an understanding way with your wife as a weaker vessel because she's woman and give her honor as a fellow heir of the grace of life so that your prayers are not hindered.
அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
Give her honor.
கணத்தை கொடுங்கள்.
How many of you husbands have obeyed that verse?
புருஷராயிருக்கிற உங்களில் எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள்?
How many of you can stand before God and say I have obeyed 1 Peter 3 verse 7?
நான் 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று சொல்ல முடியும்?
I have given her honor.
நான் அவளுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறேன்.
As an equal heir in the grace of life.
இந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சமமாக நான் வைத்திருக்கிறேன்.
An heir means to a throne.
சுதந்திரவாளி என்று சொன்னால் சிங்காசனத்திலே.
That means I treat her like a queen.
அதனுடைய பொருள் என்ன? ஒரு ராணியை போல நான் நடத்துகிறேன்.
Because I am the king.
நான் தான் ராஜா.
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
How many of you husbands want to be a king in your home?
எத்தனை புருஷர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுகளிலே ராஜாவை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
I think we all should be kings in our home.
நம்முடைய குடும்பங்களிலே நாம் எல்லாரும் ராஜாக்களாக தான் இருக்க வேண்டும்.
I'll tell you how to be a king in your home.
உங்கள் குடும்பத்திலே எப்படி நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
Very simple way.
மிக மிக எளிய விதத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
Make your wife a queen.
உங்களுடைய மனைவியை ராணியாக்கி விடுங்கள்.
You will automatically become the king.
நீங்கள் தானாகவே ராஜாவாகி விடுவீர்கள்.
Isn't that simple, easy way to become the king?
ராஜாவாகுவதற்கு எளிய ஒரு வழி அல்லவா இது?
Treat your wife like a queen and you will become the king.
மனைவியை ராணியை போல நடத்தி விட்டால் நீங்கள் ராஜாவை போல மாறி விடுவீர்கள்.
That's what it says here.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Grant her honor as a fellow heir of the grace of life.
நித்திய ஜீவனாய கிருபை சொந்தத்துக் கொள்ளுகிறாய் என்றபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்.
And one more picture.
இன்னும் ஒரு காட்சி.
In Ephesians chapter 5.
எபேசியர் 5 ஆம் அதிகாரம்.
It says in verse 23 that the husband is the head of the wife.
23 ஆம் வசனத்திலே புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான்.
And because he is the head, he must love his wife, verse 28, as he loves his own body.
அவன் தன் சொந்த சரீரத்தில் அன்பு கூறுகிறது, சரீரமாக பாவித்து மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று 28 வசனத்திலே வாசிக்கிறோம்.
He must treat his wife like he treats his own body.
தன்னை சொந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறானோ, உபயோகிக்கிறானோ, நடத்துகிறானோ, அதே போல மனைவியும் நடத்த வேண்டும்.
How do you treat your body?
உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்கள்?
Supposing a mosquito sits on your hand,
bites you. ஒரு கொசு உட்கார்ந்து கடித்துக் கொண்டிருக்கிறது.
Let's not say mosquito. Mosquitoes can give malaria. Let's try call an ant bites you.
கொசு ஆனது மலேரியாவை கொடுத்து விடும், ஆகவே அதை விட்டு விடுவோம். ஒரு எறும்பு கடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
Small ant, that's not dangerous.
எறும்பு அது அவ்வளவு ஆபத்தானதல்ல.
What do you do?
நீங்கள் என்ன செய்வீர்கள்?
You watch it.
பார்த்து கொண்டே இருப்பீர்களா?
You let it keep on biting your hand.
அது கடித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களா?
Immediately you will knock it off because you feel something, a pain in your hand.
அந்த கையில ஏதோ ஒன்று ஊறுகிறதை நீங்கள் உணர்ந்தபடினாலே உடனடியாக உங்கள் கையினால் அதை தட்டி போடுகிறீர்கள்.
You know what it means to love your wife like you love your body?
உங்கள் சரீரத்தை நேசிப்பது போல மனைவியை நேசிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா?
That when something is small is hurting your wife, you feel it.
ஏதோ சிறு காரியம் மனைவியை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் அதை உணர்கிறீர்கள்.
And you say, hey, I must help my wife to be free from that.
மனைவி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும், ஆகவே நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
It's a very difficult job to be a Christian husband.
ஒரு கிறிஸ்தவ கணவனாக இருப்பது என்பது ஒரு கடினமான வேலைதான்.
It says it's like Christ loving the church.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல.
He washed the feet of the church.
சபையினுடைய பாதங்களை அவர் கழுவினார்.
He laid down his life for the church.
சபைக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறார்.
And the Bible says the husband wife relationship must be like that.
கணவன் மனைவி உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
It's very very difficult.
மிக மிக கடினம்.
Very difficult to be a husband as a Christian husband.
ஒரு கிறிஸ்தவ கணவனா இருப்பது என்பது கடினமான ஒரு பணிதான்.
To be a non-Christian husband, that's easy.
கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கணவனா இருப்பது என்பது எளிய காரியம்.
He's got to just sit like a maharaja with his feet up on the table.
காலை மேஜிலே தூக்கி வைத்துக்கொண்டு மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும்.
And say, ah, bring me my coffee now.
என்னுடைய காபியை கொண்டு வா.
Is the food ready?
ஆகாரம் தயாராகி விட்டதா?
Are my clothes washed?
என்னுடைய துணியெல்லாம் துவைத்து விட்டாயா?
Have you dressed up the children for the school?
பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கு அவர்களை தயார் செய்து விட்டாயா?
And then the Maharaja gets up slowly.
அதற்கு மகாராஜா மெதுவாக எழுந்திருக்கிறார்.
Doesn't do anything in the home.
வீட்டிலே ஒன்றும் செய்வதில்லை.
Dear brothers and sisters, we have to change from that.
அருமையான சகோதர சகோதரிகளிலே இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும்.
Yeah, your wife may be good at cooking, so she does all the cooking. That's okay. I'm not saying you shouldn't do that.
மனைவி சமையலிலே கை தேர்ந்தவளா இருக்கிறபடினாலே மனைவி செய்யட்டும், அதிலே நீங்கள் போய் ஒன்றும் செய்ய முடியாது.
Each of us has a gift.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் உண்டு.
So there's nothing wrong in letting her exercise her gift.
ஆகவே அந்த பகுதியிலே தன்னுடைய வரத்தை பிரயோகிக்க அனுமதிப்பதிலே தவறில்லை.
So I'm not saying that if you're not good at cooking, you should go into the kitchen.
சமையல் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சமையலருக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை.
I am not good at cooking, so I don't go into the kitchen, mess up the whole thing.
எனக்கு சமைக்க தெரியாது, ஆகவே நான் சமையலறையிலே போய் எல்லாவற்றையும் குழப்பிட மாட்டேன்.
I go there, nobody will eat the food that's cooked in my house.
நான் எங்கே போனாலும் வீட்டிலே சமைக்கிற சாப்பாட்டை யாரும் சாப்பிட மாட்டார்கள்.
So that's not my gift.
அது என்னுடைய வரம் அல்ல.
I earn the money and do that part of the family.
Naan panathai sambadhikiren, kudumbathinudaiya andha pagudhiyai naan eduthukolgiren.
So each of us may have a different gift, that's okay.
Ovvorukkum ovvoru varam irukkalam, adhu seridhaan.
But we can respect one another.
Anal naam oruvarai orar madhikka vendum.
So these are the pictures the Lord gives about how a husband should treat his wife.
Oru kanavan manavi eppadi nadatha vendum endru ippadi patta kaatchigalai Yesu namakku kaanvikkirar.
And now that all of you sisters are very excited about all that I've told your husbands,
now
I have to tell you something.
இப்பொழுது புருஷர்களை குறித்து சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டுவிட்டு பரவசம் அடைந்திருக்கிற சகோதரிகளே, இப்பொழுது நான் உங்களுக்கும் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும்.
Not me, but God.
நான் அல்ல, தேவனே சொல்கிறார்.
What does the Bible say about a woman?
ஒரு ஸ்திரியை குறித்து தேவன் வேதம் என்ன சொல்கிறது?
It's see what it says.
என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
Verse Ephesians 5:24.
எபேசியர் 5:24.
As the church is subject to Christ, so the wives ought to be to their husbands in everything.
சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
This body submits to the head.
இந்த சரீரமானது தலைக்கு அடங்கி இருக்கிறது.
It doesn't have a fight with the head.
தலையோடு கூட சண்டை போடுவதில்லை.
It submits to the head.
தலைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறது.
If the head says lift up your hand, it lifts it up.
தலையை கையை பார்த்து உன் கையை தூக்குன்னு சொன்னால் கையை தூக்குகிறது.
It trusts the head.
தலையை முழுமையாய் நம்புகிறது.
And it says here that that is a relationship that there should be between a husband and a wife.
இதே உறவுதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
Verse 22, be subject to your own husbands as to the Lord.
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு மனைவிகளே கீழ்ப்படியுங்கள் என்று 22 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Who has told you to do that?
இதை செய்யும்படியாக யார் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்?
God.
தேவன்.
So there is one person above your husband and that is God.
ஆகவே உங்கள் கணவனுக்கு மேலாக ஒருவர் உண்டு, அவர்தான் தேவன்.
We saw that in 1 Corinthians 11.
அதை நாம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே பார்த்தோம்.
It's very important to see that.
அதை பார்ப்பது மிக முக்கியம்.
1 Corinthians 11, because some wives ask me this question.
ஏன சில மனைவிமார்கள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்.
Does that mean I have to do everything my husband tells me?
அப்படியானால் கணவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்ய வேண்டுமா?
Supposing he tells me to do something wrong.
சில தவறுகளை செய்ய சொன்னால்.
Because he is not perfect.
ஏனென்றால் அவர் பூர்ணவன் அல்ல.
Or he may be carnal.
அல்லது அவர் மாம்சிகமானவராக இருக்கலாம்.
Or he may not even be converted.
அல்லது அவர் மனம் திரும்பாத ஒரு கணவனாக இருக்கலாம்.
Okay, 1 Corinthians.
Sorry.
Bible is very clear. It doesn't make any mistake.
வேதமானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. எந்த ஒரு தவறையும் அது செய்வதில்லை.
1 Corinthians 11:3 says.
1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம்.
The head of the man, the head of the woman is the man.
ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான்.
But the man has also got a head.
ஆனால் புருஷனுக்கும் ஒரு தலை இருக்கிறது.
He is not without a head.
புருஷன் தலையில்லாமல் இல்லை.
It says here that Christ is the head of the man.
கிறிஸ்து தான் புருஷனுக்கு தலையாக இருக்கிறார்.
So it's like an army.
அது ஒரு பட்டாளத்தை போல, ராணுவத்தை போல
இருக்கிறது.
மேலே ஜெனரல் என்ற ஒருவர் இருக்கிறார்.
He's a very senior officer.
அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு அலுவலராக இருக்கிறார்.
Below him is, let's say, a captain.
அவருக்கு கீழாக கேப்டன் என்ற ஒருவர் இருக்கிறார்.
Then there's a soldier.
அதற்கு பிறகு படைவீரர்.
Now listen, here's a general on top.
மேலே ஜெனரல் இருக்கிறார்.
That's like Christ.
கிறிஸ்துவை போல.
And then there's a captain. That's like your husband.
அதற்கு பிறகு கேப்டன் உங்கள் கணவர்.
And then the soldier, that's you.
படைவீரன் நீங்கள்.
So when the captain tells the soldier to do something,
and the captain படைவீரனை பார்த்து நீ ஒன்றை செய் என்று சொன்னால்,
he does it.
அந்த ராணுவ வீரர் செய்கிறார்.
Why?
ஏன்?
Because when the general tells the captain to do something, he does it also.
அந்த ஜெனரல் கேப்டனுக்கு ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது கேப்டனும் அதை செய்கிறார்.
Now if the general tells the captain to do something and the captain doesn't obey, he loses his job.
ஜெனரல் கேப்டனை பார்த்து ஒன்றை செய் என்று சொல்லும் பொழுது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அந்த கேப்டனுடைய வேலை பறி போய்விடும்.
See, there was a captain you read of in Matthew chapter 8.
மத்தேயு 8 அதிகாரத்திலே ஒரு தளபதியை குறித்து வாசிக்கிறோம்.
And there you can see this thing of Christ and the husband and the wife.
அங்கே கிறிஸ்து கணவன் மனைவி உள்ள உறவுகளை நாம் பார்க்கலாம்.
See this picture, a general, a captain and soldier.
ஆகவே மனதிலே இந்த காட்சியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெனரல் இருக்கிறார், ஒரு கேப்டன் இருக்கிறார், அதற்கு பிறகு ராணுவ வீரர் இருக்கிறார்.
Okay, here is a captain.
இங்கே அந்த கேப்டன் இருக்கிறார்.
Matthew 8 verse 8.
மத்தேயு 8 அதிகாரம் 8 வசனம்.
He is called centurion here. That's like a Roman captain.
ரோம கேப்டனை போல இங்கு 100 அதிபதி என்று வாசிக்கிறோம்.
He had 100 soldiers under him.
அவருக்கு கீழாக 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள்.
And what does he say?
அவன் என்ன சொல்கிறார்?
In verse 9.
9 வசனம்.
I am a man under authority.
நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன்.
That means I've got a general on top of me.
எனக்கு மேலாக ஜெனரல் இருக்கிறார்.
I'm under his authority.
நான் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன்.
And I have a soldier under my authority.
என்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக இத்தனையோ படைவீரர்கள் இருக்கிறார்கள்.
And when I tell the soldier to go, he goes. When I tell the soldier to come, he comes.
அந்த போர்ச்சவர்களை பார்த்து போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
To do this, he does it.
இதை செய் என்றால் செய்கிறான்.
Why?
Yen?
Because when the general says to the captain, go, he goes.
And the general captain ei paarthu po endral avar pograr.
And general says, come, he comes.
General captain ei paarthu va endral varugirar.
He says, do this, you do it.
Idai chey endral seigirar.
So This is the order.
ஆகவே இதுதான் அந்த முறைமை.
There's a Christ and the man and the wife.
கிறிஸ்து புருஷன் ஸ்திரீ.
Okay, so supposing your husband tells you to do something.
உங்களுடைய கணவர் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
It's like the captain telling the soldier do this.
அந்த கேப்டன் போர்ச்சுவனை பார்த்து இதை செய் என்று சொல்கிறார்.
But the soldier knows that the general has said nobody should do that.
ஆனால் இந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாது என்று அந்த ஜெனரல் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை இந்த படைவீரன் அறிந்திருக்கிறார்.
Should the soldier obey the captain or not? What do you think?
இப்பொழுது இந்த படைவீரன் கேப்டன் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா கூடாதா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
All the husbands are quiet, but the wives know the answer.
கணவன்மார்லாம் அமைதியா இருக்கிறார்கள், ஆனால் மனைவிமார்களுக்கு பதில் தெரியும்.
That there the wife should not obey the husband.
அந்த இடத்திலே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய கூடாது.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
A wife has got an unconverted husband.
ஒரு மனைவிக்கு மனந்திரும்பாத கணவன் இருக்கிறார்.
He is still her head.
ஆனாலும் அந்த கணவன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார்.
The Bible says that.
வேதம் அதை சொல்கிறது.
And suppose he says I want you to bow down to this idol.
இந்த விக்கிரகத்துக்கு நீ வணங்க வேண்டும் என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார்.
Should she obey her husband?
இப்பொழுது கணவனுக்கு இந்த மனைவி கீழ்ப்படிய வேண்டுமா?
No.
இல்லை.
Because this soldier knows that the general has said nobody should bow to idols.
அந்த ஜெனரல் யாரும் விக்கிரகத்துக்கு வணங்க கூடாது என்று சொல்லுகிறார் சொல்லி இருக்கிறார் என்பதை எல்லா படைவீரர்களும் அறிந்திருக்கிறார்கள்.
You know, I was in the military myself.
நானே ராணுவத்திலே பணிபுரிந்திருக்கிறேன்.
And sometimes my senior officer would tell me do this.
என்னுடைய மேலதிகாரி சில சமயத்திலே இதை செய்யுங்கள் என்று சொல்வார்.
And I knew in my heart that was wrong.
அது தவறு என்று என்னுடைய உள்ளத்திலே நான் அறிந்திருக்கிறேன்.
Because my conscience he was telling me to do something wrong for his benefit.
அவர் மேலதிகாரி தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியா எனக்கு சொல்லுகிறார், அது தவறு.
You know, like getting some government property for him.
சில அரசாங்க சொத்தை,
private use.
அரசாங்க பொருட்களை தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
I would say, no sir, I can't do that.
நான் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இதை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன்.
I would respect him. I have to call him sir.
நான் அவரை மதிப்பு கொடுத்து ஐயா என்று நான் அழைப்பேன்.
Stand at attention.
நான் அங்கே அட்டென்ஷன்லே நிற்பேன்.
And I say I'm sorry sir.
என்னை மன்னித்து விடுங்கள்.
I can't do that. My conscience does not permit me.
என்னுடைய மனசாட்சி இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஆகவே என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவேன்.
Now in the military it's a very serious thing to say no sir to an officer.
ராணுவத்தை பொறுத்தவரை ஒரு மேல் அதிகாரிக்கு இல்லை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு சீரிய காரியம்.
I had to say that many times.
ஆனால் பல சமயங்களிலே நான் அதை சொல்ல வேண்டியிருந்திருக்கிறது.
Because
ஏனென்றால்
above that officer was God.
அந்த மேல் அதிகாரிக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
And I knew God did not permit me to do that.
அதை செய்யும்படியாக தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை என்று எனக்கு தெரியும்.
So sometimes the officer would take me in front of the commanding officer.
சில சமயத்திலே அந்த என்னுடைய மேல் அதிகாரி கமாண்டிங் அதிகாரியின் இடத்திலே என்னை கொண்டு செல்வார்.
This officer is not obeying my orders.
இந்த அதிகாரி என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்வார்.
So I would stand there before the commanding officer and say
கமாண்டிங் அதிகாரியின் முன்னாக நின்று நான் சொல்லுவேன்,
சார் ஐ அம் எ கிறிஸ்டியன் அண்ட் ஐ காண்ட் டு தட்.
நான் ஒரு கிறிஸ்தவன், ஆகவே என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லுவேன்.
If they want they can lock me up in jail, that's okay.
அவர்கள் விரும்பினால் அவர்கள் சிறைச்சாலையிலே கூட என்னை வைத்து பூட்டலாம், அது பரவாயில்லை.
God was on top of everything for me.
ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எல்லாவருக்கும் மேலாக தேவன் இருக்கிறார்.
To wives I would say,
ஆகவே மனைவிமார்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்,
your husband tells you to do something which you know in your conscience is wrong because Jesus Christ has told you you must not do that.
நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ய கூடாது என்று இயேசு சொல்லி இருக்கிறபடினாலே உங்கள் கணவன்மார் அதை சொல்லும்பொழுது அது தவறு என்று உங்கள் மனசாட்சியில் உணர்கிறீர்கள்.
Then you know that above your husband there is another head, that is Christ.
அப்பொழுது உங்கள் கணவனுக்கு மேலாக ஒரு தலை இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து என்று அறிவீர்கள்.
So it's not blind obedience.
ஆகவே ஏதோ குருட்டுத்தனமாக கீழ்ப்படிவது என்பது தவறு.
But in other things,
மற்ற காரியங்களிலே
the Bible says obey your husband.
வேதம் சொல்லுகிறது உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
And there you can be wise.
அங்கே நீங்கள் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
And a wise woman, it says in Proverbs 14, can build her house.
ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Proverbs 14 and verse 1, the wise woman builds her house.
நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம்.
Why doesn't it say the wise man builds his house?
புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான் என்று ஏன் சொல்லப்படவில்லை?
Do you know that the most important person in a house is actually the wife?
உங்களுக்கு தெரியுமா, ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் மிக முக்கியமான நபர் மனைவிதான் என்று.
I have learned that through many years.
அநேக ஆண்டுகளாக நான் அதை கற்றிருக்கிறேன்.
If you have a good wife,
நல்ல மனைவி உங்களுக்கு இருப்பார்களேயானால்,
your house will be built.
உங்களுடைய வீடு கட்டப்படும்.
If you don't have a good wife,
நல்ல மனைவி உங்களுக்கு இல்லை என்றால்,
and even if you are a good man,
நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட,
very difficult to build a house.
குடும்பத்தை கட்டுவது என்பது மிகவும் கடினம்.
Shall I tell you why?
ஏன் என்று சொல்லட்டுமா?
Do you know that in Christianity the most important thing is humility?
கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை.
I've always said there are three secrets for the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மூன்று ரகசியங்கள் உண்டு என்று அடிக்கடி நான் சொல்லுவேன்.
Number 1,
முதலாவது ரகசியம்
humility,
தாழ்மை.
Number 2,
இரண்டாவது ரகசியம்
humility,
தாழ்மை.
Number 3,
மூன்றாவது ரகசியம்,
you know it,
உங்களுக்கே தெரியும்,
humility,
தாழ்மை.
You learned the three secrets means you know how to live the Christian life.
இந்த மூன்று ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்று எப்படி என்று அர்த்தம்.
That is why whenever I look at any brother, I look for humility.
எப்பொழுதெல்லாம் ஒரு சகோதரனை பார்க்கறனோ அவரிடத்தில் தாழ்மை இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன்.
I don't care if he can speak well.
அவர் நன்றாக பேசுகிறாரா இல்லையா அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
He looks very smart. These things mean nothing to me.
பார்ப்பதற்கு மிடுக்கானவரா இருக்கிறாரா என்றும் எனக்கு கவலை இல்லை. அவைகளை ஒன்றும் இல்லை.
Because I know that is what God looks for.
ஏனென்றால் தேவனும் இதை தான் பார்க்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
That is what God was so happy with when he saw Jesus.
இயேசுவை பார்த்தபொழுது தேவன் அதை குறித்து தான் சந்தோஷப்பட்டார்.
That was the first man who walked on earth for 30 years without any pride.
எந்த பெருமையும் இல்லாமல் முதல் 30 ஆண்டுகளாக இந்த பூமியில் நடந்தவர் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
He never preached, he never did any casting out demons for 30 years.
30 ஆண்டுகளாக பிரசங்கிக்கவில்லை, எந்த பிசாசையும் விரட்டவில்லை.
But what did he do which nobody else did for 30 years?
மற்ற யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்?
He walked in humility for 30 years.
30 ஆண்டுகளாக தாழ்மையிலே அவர் நடந்தார்.
And the father said, I am delighted with this.
நான் இதிலே பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா சொன்னார்.
I tell you, you walk like that, the father will be delighted with you.
நீங்களும் அப்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் பிதாவான உங்களிலே சந்தோஷமா இருப்பார்.
Yeah, he'll be delighted more with you than a lot of people who stand in the pulpit.
இங்கே பிரசங்க மேடையில் நிற்கிற அநேகரை காட்டிலும் அவர் உங்களிடத்திலே பிரியமா இருப்பார்.
Because he looks for humility.
என்னால் அவர் தாழ்மை இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
You know the devil became the devil through the spirit of pride.
பெருமையின் ஆவினாலே தான் பிசாசு பிசாசாய் மாறினார் என்று உங்களுக்கு தெரியும்.
And pride was rebellion.
அந்த பெருமையோடு கூட முரட்டாட்டம்.
I will lift up my throne above God.
தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்.
Who are you?
நீர் யார்?
To talk to God like that.
தேவனிடத்தில் இப்படி பேசுவதற்கு.
And when he talked to God like that, he became the devil.
இதுபோல தேவனிடத்தில் பேசும்போது அவன் பிசாசாய் மாறினான்.
Shall I tell you wives how to become like the devil?
மனைவிமார்களே பிசாசை போல எப்படி மாறுவது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா?
You start talking like that.
இதுபோல நீங்கள்
பேசிப்பார். Who are you to tell me to do anything?
இதை சொல்றதுக்கு நீங்க யார்?
You know who was the first person who said that?
இதை சொன்ன முதல் நபர் யார் தெரியுமா?
Lucifer.
Lucifer.
You know what happened to him?
அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா?
He became the devil.
அவன் பிசாசாய் மாறினான்.
Spirit of rebellion.
முரட்டாட்டத்தின் ஆவி.
And Jesus came.
இயேசு வந்தார்.
How did Jesus bring salvation?
இயேசு எப்படி இரட்சிப்பை மீட்பை கொண்டு வந்தார்?
Opposite of this spirit of rebellion.
இந்த முரட்டாட்டத்தின் ஆவிக்கு நேர் விரோதமான ஒரு ஆவி.
Submission.
அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆவி.
Submission to God.
தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருக்கக்கூடிய ஆவி. அது மிகவும் எளிது.
If I ask you, sisters, submit to God, any day you are ready to do that.
சகோதரிகளே தேவனுக்கு அடங்கிருங்கள் என்று சொன்னால் எந்த நாளிலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வீர்கள்.
But do you know what Jesus had to do?
ஆனால் இயேசு என்ன செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா?
He had to submit to Joseph and Mary. That was so difficult for 30 years.
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 30 ஆண்டுகள் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டியிருந்தது. அதுதான் மிகவும் கஷ்டமான பகுதி.
He was perfect.
அவர் பூர்ணவனாய் இருந்தார்.
ஜோசப் வாஸ் இம்பர்ஃபெக்ட்.
யோசேப்போ பூர்ணமற்றவராய் இருந்தார்.
மேரி வாஸ் இம்பர்ஃபெக்ட்.
மரியாளும் பூர்ணமற்றவளாய்
இருந்தார். ஜோசப் வாஸ் எ சின்னர், an old covenant sinner.
பழைய ஏற்பாட்டு பாவியாக தான் யோசேப்பு இருந்தார்.
மேரி வாஸ் an old covenant sinner.
மரியாளும் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பாவியாக இருந்தார்கள்.
Just like all families they fought with each other.
எல்லா குடும்பங்களைக்குள்ள இவர்களும் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள்.
You believe that?
நம்புகிறீர்களா?
Joseph and Mary fought with each other.
யோசேப்பு மரியாளும் இருவரும் சண்டை போட்டிருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா?
I'm not a Roman Catholic.
நான் ரோமன் கத்தோலிக்கன் அல்ல.
I believe Joseph and Mary fought with each other.
யோசேப்பு மரியாளும் ஒருவருக்கொரு சண்டை போட்டிருந்திருப்பார்கள்.
I've seen new covenant families fighting with each other. What about this old covenant family?
புதிய ஏற்பாட்டு தம்பதிகளே சண்டை போடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு தம்பதிகளை குறித்து என்ன?
They were not perfect.
அவர்கள் பூரணவான்கள் அல்ல.
But God told Jesus.
ஆனால் தேவன் இயேசுவை பார்த்து சொன்னார்.
Submit to them.
அவர்களுக்கு அடங்கிரு.
Don't question whether they are perfect or not.
அவர்கள் பூரணவான்களா இல்லையா என்று கேள்வி கேட்க வேண்டாம்.
Just submit.
நீ அடங்கியிருந்தால் மட்டும் போதும்.
நாட் ஒன் ஆர் டூ டேஸ்,
ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமல்ல,
30 இயர்ஸ்,
30 ஆண்டுகள்.
How many of you sisters want to follow Jesus?
சகோதரிகளே, எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்கள்?
To submit to an imperfect husband for 30 years.
ஒரு பூரணமில்லாத புருஷனுக்கு 30 ஆண்டுகள் அடங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை.
You see how difficult it was for Jesus?
இயேசுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா?
You find it difficult even for 1 week.
ஒரு வாரம் அடங்கி இருப்பதே உங்களுக்கு கடினமாக இருக்கிறது.
That's a Christian home.
அதுதான் கிறிஸ்தவ இல்லறம், குடும்பம்.
Don't say you're not perfect.
நான் பூரணமான புருஷன் பூர்ணவன் அல்ல என்று சொல்ல வேண்டாம்.
Jesus didn't say to Joseph and Mary, you're not perfect, why should I listen to you?
நீங்கள் பூர்ணவான்கள் அல்ல, ஏன் நான் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்
என்று சொல்லவில்லை. You're not spiritual.
நான் ஆவிக்குரியவன், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
Jesus could have said all that.
இயேசு இவைகள் எல்லாம் சொல்லி இருந்திருக்க முடியும்.
He didn't do it.
ஆனால் அவர் அதை செய்யவில்லை.
He submitted.
அவர் அடங்கியிருந்தார்.
Dear sisters,
அருமையான சகோதரிகளே,
that's how Jesus brought salvation.
இப்படி தான் இயேசு மீட்பை கொண்டு வந்தார், இரட்சிப்பை கொண்டு வந்தார்.
By the spirit of submission.
கீழ்ப்படியதனுடைய ஆவி.
Now who is the one who brings the spirit of submission into a home?
ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் ஆவியை யார் கொண்டு வருவது?
Not the husband.
புருஷன் அல்ல.
He has to submit to Christ, but that is invisible.
புருஷன் கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்க வேண்டும், அது காணக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது.
But the wife is the one who brings the spirit of submission into the home.
ஒரு குடும்பத்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது யார் என்று சொன்னால் மனைவி.
Not the man.
மனுஷன் அல்ல.
Because the Bible doesn't say man be subject to the woman, it says wife be subject to the husband.
புருஷன் மனைவிக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் மனைவியானவள் புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
Who is the one who is going to bring that spirit of submission into the home?
ஆகவே குடும்பத்துக்குள்ளாக அந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது
யார்? The woman.
ஸ்திரீ.
And what spirit is that?
அது எந்த ஆவி?
That's the spirit of Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி.
So who can bring the spirit of Christ into a home?
ஆகவே ஒரு குடும்பத்திலே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டு வருவது யாரால் முடியும்?
The spirit of submission.
அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை யாரால் கொண்டு வர முடியும்?
Not the husband.
புருஷன் அல்ல.
But the wife.
மனைவி.
That's why it says the wise woman builds her home.
ஆகவே தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்கிறது.
Do you understand that?
நீங்கள் அதை விளங்கிக் கொண்டீர்களா?
And when your children see that spirit of submission,
உங்கள் பிள்ளைகள் இந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை பார்க்கும் பொழுது,
they will get it themselves.
அவர்கள் தாங்களாகவே இந்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள்.
And then they will submit also.
அவர்களும் கூட அடங்கி இருப்பார்கள்.
So when you see your children talking like this,
நீங்கள் இப்படி பேசுகிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
No, when your children talk to you like this,
உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் இப்படி பேசும்பொழுது,
ah, who are you to talk to me like that?
என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க யார்?
You ask yourself whether they heard you speak like that to your husband and they learned it from you.
நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் இப்படி பேசியிருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள், அதை அவர்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
Don't blame them.
அவர்களை குறை சொல்ல வேண்டாம்.
You got the chicken pox first and they got it from you.
உங்களுக்கு முதலாவது பெரியம்மை வந்து விட்டது, பிறகு அவர்களுக்கு வந்து விட்டது.
Why you blame them?
ஏன் அவர்களுக்கு வந்து விட்டது என்று குறை சொல்கிறீர்கள்?
So many times we blame our children for what they learned from us.
அநேக சமயங்களிலே நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் அவர்களை குறை கூறுகிறோம்.
We have to repent.
நாம் மனம் திரும்ப வேண்டும் சகோதர சகோதரிகளே.
What a responsibility we have as parents.
நமக்கு பெற்றோராக இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று பாருங்கள்.
Repent.
மனம் திரும்புங்கள்.
And when our spiritual relationship is all right,
நம்முடைய ஆவிக்குரிய உறவு சரியாக இருக்கும் பொழுது,
then our physical sexual relationship is also important.
அப்பொழுது நம்முடைய தாம்பத்திய உறவும் கூட அது முக்கியமானதா இருக்கும்.
Now many people think the physical sexual relationship is bad.
சரீர பிரகாரமாக தாம்பத்திய உறவு என்பது அது கெட்டது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
It's bad outside marriage.
திருமணத்துக்கு வெளியே அது கெட்டது, மோசமானது.
Before sin came into the world,
பாவம் வந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக,
God created man.
தேவன் மனிதனை
சிருஷ்டித்த பொழுது,
ஸ்திரீயை சிருஷ்டித்த பொழுது,
he told both of them,
இருவரையும் பார்த்து சொன்னார்.
In Genesis 1:28,
ஆதியாகமம் 1:28,
you must be fruitful,
நீங்கள் பலுகி பெருக வேண்டும்.
You must have children,
நீங்கள் பிள்ளைகளை பெற வேண்டும்.
Before sin came into the world,
பாவம் உலகத்திலே வருவதற்கு முன்பதாக,
how were they supposed to have children?
அவர்களுக்கு எப்படி பிள்ளைகள் பிறக்கும்?
God was telling Adam and Eve, you must have a sexual relationship and enjoy it and have children.
நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும், நீங்கள் அதை சந்தோஷிக்க வேண்டும், நீங்கள் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார்.
That is God's command.
இது தேவனுடைய கட்டளை.
There's nothing wrong in it.
அதில் தவறு ஒன்றுமில்லை.
It's wrong outside of marriage.
திருமண வட்டத்திற்கு வெளியே அது தவறு.
Even to think about it outside of marriage with some other girl, that's wrong.
திருமணத்துக்கு வெளியே வேறு ஒரு பெண்ணோடு கூட இப்படிப்பட்ட தாம்பத்திய உறவை எண்ணி பார்ப்பதுமே பெரிய பாவம்.
Even to look at a picture of another woman to lust after it is wrong.
வேறு ஒரு ஸ்திரீனுடைய படத்தை பார்த்து அதிலே இச்சை கொள்வதே பாவம்.
But inside marriage, sex is holy and pure.
pure.
ஆனால் திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு பாலியல் உறவு என்பது அது பரிசுத்தமும் சுத்தமுள்ளதுமாய் இருக்கிறது.
Do you know that just like you pray before you eat your food?
நீங்கள் ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபிப்பது போல
you husband and wife you can pray before you have sex with each other.
தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுதுக்கு முன்பதாகவும் கூட நீங்கள் ஜெபித்து செய்ய முடியும்.
Because Jesus can be there.
ஏனென்றால் அங்கே இயேசு இருக்க முடியும்.
Jesus can bless that.
ஏனென்றால் இயேசு அதை ஆசீர்வதிக்க முடியும்.
Some people say, oh, how can we pray about that?
ஐயோ அதே குறித்து எப்படி ஜெபிப்பது என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
That's because you got the idea from non-Christian sources.
கிறிஸ்தவர் அல்லாத அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த அறிவின் மூலமாக.
Or from the cinema.
அல்லது சினிமாவிலிருந்து கிடைத்த அறிவின் மூலமாக.
There are certain desires God has placed in the body.
தேவன் சில ஆசைகளை இந்த சரீரத்தில் வைத்திருக்கிறார்.
To eat food.
ஆகாரத்தை புசிப்பதற்கு ஒரு ஆசை.
To sleep.
தூங்குவதற்குரிய ஆசை.
And to have a sexual relationship in marriage.
திருமணத்துக்குள்ளாக தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆசை.
All the three
இந்த மூன்று விருப்பங்களும்
are good.
நல்ல விருப்பங்கள் தான்.
Needed for our body.
இந்த சரீரத்துக்கு தேவையான விருப்பங்கள்.
And for all three we can pray.
இந்த மூன்று காரியங்களுக்குமாக நாம் ஜெபிக்கலாம்.
You can pray before you eat your food.
ஆகாரத்தை புசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
You can pray before you go to sleep.
நீங்கள் தூங்க போவதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம்.
You can pray before you have a sexual relationship.
தாம்பத்திய உறவு கொள்ளுவதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கலாம்.
But that's not the main thing in marriage.
ஆனா திருமணத்திலே இதுதான் பிரதானமான காரியம் என்றல்ல.
The main thing is your spiritual relationship.
பிரதானமான காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய உறவு.
That's why I spoke about that.
ஆகவே தான் நான் அதை குறித்து நான் பேசுகிறேன்.
I hope all of you have learned something today.
இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
And I pray that our churches will become strong because our homes are strong.
நம்முடைய குடும்பங்கள் வலிமையாய் மாறுகிறபடினாலே நம்முடைய சபைகளும் வலிமையாக மாறும் என்று நான் நம்புகிறேன்.
That our homes will not be like all the heathen homes.
நம்முடைய குடும்பங்கள் புறஜாதியான குடும்பங்களைப் போல இருக்காது என்று நான் நம்புகிறேன்.
But godly homes where Jesus Christ is Lord.
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக வாழுகின்ற தேவ பக்தியுள்ள குடும்பங்களாக.
Where we bring up our children to fear God.
தேவனுக்கு பயப்பட முடியாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
The Lord wants to lift up our marriages to a much higher level than it is right now.
இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் மேலான நிலைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார்.
You may feel that you are so weak.
நீங்கள் பலவீனராய் இருப்பது போல உணரலாம்.
But the power of his Holy Spirit can lift you to a height that you cannot even dream of right now.
நீங்கள் இப்பொழுது கனவிலே கூட காணக்கூடாத அளவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நிலவரத்தை தரத்தை உயர்த்த முடியும்.
Will you believe the Lord today?
இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடிகிறதா?
That your marriage which looks so weak will become strong.
பலவீனமாய் வலிமையிலிருந்து காணப்படுகிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வலிமையுள்ளதாய் மாற முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா?
If you don't believe the Lord can do nothing for you.
நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
If you believe he will lift your marriage to a much higher level than
நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எவ்வளவோ மேலான நிலைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவார்.
He will bring peace into your marriage.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார்.
And he will bring love and victory.
அவர் அன்பையும் ஜெயத்தையும் கொண்டு வருவார்.
Thank you Father.
ஆண்டவரே உமக்கு நன்றி.
Pray that it will be so in our life.
எங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
Name will be glorified.
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
Pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.